அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 76வது குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையின் பேராசிரியர் முனைவர் பி சக்திவேல் அவர்கள் குடியரசு தின சிறப்புகளை பற்றி நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். வாங்க நேர்களே, நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு முனைவர் பி சக்திவேல், பேராசிரியர் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரம், என்னுடைய வணக்கங்கள் மற்றும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் என்னுடைய பண்பலை நேர்களுக்கு. பண்பலை நேர்களே, இன்று 75 ஆண்டுகளை கடந்து 76வது குடியரசு தின விழா இந்தியா முழுவதும் சிறப்பாகவும் செம்மையாகவும் கொண்டாடக்கூடிய நிலையில் இது தொடர்பான நல்ல கருத்துக்கள், நல்ல பயனுள்ள தகவல்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக நான் இணைந்துள்ளேன். நண்பர்களே, முதலில் இந்த குடியரசு தினாவினுடைய சிறப்பு தகவல்களை தங்களுக்கு வழங்குவதற்காக நான் உங்களிடம் இணைந்துள்ளேன். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் 26ஆம் நாள் ஜனவரி மாதம் 1950ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த குடியரசு தின விழா. எப்பொழுதுமே மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு சிறிய ஒரு குழப்பம் உண்டு, இந்த குடியரசு தின விழாவுக்கும் சுதந்திர தின விழாவுக்கும் என்ன வேறுபாடு. நம்ம இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம், படிச்சிருப்போம், ஆனால் இது சம்பந்தமான சரியான புரிதல்கள் இன்று நம்மிடம் இல்லை. முதல்ல இதை நம்ம தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம இது தொடர்பான மற்ற விஷயங்களை பற்றி பேசுவோம். இப்போ இந்த குடியரசு தின விழா என்பது என்னவென்றால், இந்தியா எனக்கூடிய நாடானது ஒரு குடி அரசாக அறிவிக்கப்பட்ட நாள். ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியர்களால் இந்தியாவுக்கென்று உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் இந்த குடியரசு தின விழா கொண்டாடக்கூடிய ஜனவரி 26ஆம் நாள். நண்பர்களே, அரசியலமைப்பு இல்லை என்றால் அரசாங்கம் கிடையாது, பொதுமக்கள் கிடையாது, பொதுமக்களுக்கு அதிகாரங்கள் கிடையாது, பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் கிடையாது, குடிமக்களுக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படை கடமைகள் கிடையாது. இன்று இந்தியா செயல்படுவதும் அரசாங்கம் செயல்படுவதும் அனைத்துமே நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் தான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்தான் நம்மளுடைய குடியரசு நாள், இந்த குடியரசு தின விழா அன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக 15ஆம் தேதிக்கும் இந்த ஜனவரி 26ஆம் தேதிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்றால், அதிகாரப்பூர்வமாக 15ஆம் தேதி என்பது இந்தியா எனக்கின்ற நாடானது பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்ற ஒரு நாள். அதை தான் நம்ம ஒவ்வொரு ஆண்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கென்று ஒரு அரசியலமைப்பு சட்டமானது 1947ஆம் ஆண்டு முதல் சற்றேறக்குரிய இரண்டு ஆண்டுகள் நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையால், நம்மளுடைய அறிஞர்களால், நம்ம அரசியல் தலைவர்களால் மிகவும் பாடுபட்டு உருவாக்கப்பட்டது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் தான் இந்த குடியரசு நாள், குடியரசு தின விழாவாக கொண்டாடக்கூடிய ஜனவரி 26ஆம் நாள். என்னுடைய பண்பலைஞர்களுக்கு ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், இந்த குடியரசு என்பதனுடைய பொருள் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். என்னென்னா, இந்த வார்த்தையை நீங்கள் பிரித்து பார்த்தாலே தெரியும், குடியரசு அதாவது அரசாங்கம் என்பது, இந்த அரசு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்களால், இந்திய மக்களால், இந்திய சிட்டிசன்ஸா இவங்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். ஆனால் இந்த குடியரசு வருவதற்கு முன்பு இந்திய அரசாங்கம், இந்திய நாடு என்பது நம்மளுடைய கையில் கிடையாது, நம்மளுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. நம்மளுடைய பிரதிநிதிகள் அனைவருமே, நீங்கள் படித்திருப்பீர்கள், பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய நேர்பார்வையில், பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. தேர்தல்கள் இன்று நடக்கும், ஆனால் அந்த தேர்தல்களில் நாம் வாக்கு செலுத்த முடியாது, அல்லது ஒரு குறிப்பிடத்தக்க மக்கள் மட்டும்தான் வாக்கு செலுத்தினார்கள். ஆனால் அந்த நிலையெல்லாம் முற்றிலுமாக மாறி இன்று இந்தியாவில் தேர்தல்கள் என்பது நியாயமாக நடத்தப்படுகின்றது. இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மக்களாலும், மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். நம்மளுடைய மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர்கள், மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் எம்பின்னு சொல்லக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்திய மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். இதுதான் இந்த குடியரசனுடைய ஒரு சிறப்பு அம்சம். இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த குடியரசை பொறுத்தவரை இந்த அரசாங்கம் பொதுமக்களுக்கு கட்டுப்பட்டது. இந்த அரசாங்கம் பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் பொதுமக்களுடைய நேரடி பார்வையில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாகும். இப்போ நீங்கள் பார்லமெண்ட்டில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, அல்லது நிதியமைச்சரோ உள்துறை அமைச்சரோ வெளியுறவு அமைச்சரோ, கட்டாயமாக உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்கள் பதில் அளித்தே ஆக வேண்டும். அதுதான் இந்த குடியரசனுடைய சிறப்பு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் பிரதிநிதிகள் அனைவருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், நியமனம் செய்யப்பட மாட்டார்கள். நீங்கள் இந்த குடியரசுக்கு எதிரான ஒரு அமைப்பு ஒன்றுன்னு சொன்னால் அப்படின்னா முடியாட்சி அல்லது மன்னராட்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் ஒரு காலம். இன்றைக்கெல்லாம் அந்த முடியாட்சி மன்னராட்சி என்பது எக்ஸப்டு ஒன் ஆர் டூ கண்ட்ரீஸை தவிர மற்ற எல்லா நாடுகளுமே இது பின்பற்றுவது கிடையாது. ஆனால் அந்த முடியாட்சி பொறுத்தவரை, மன்னராட்சி பொறுத்தவரை மக்கள் பிரதிநிதிகள் தேர்தலில் நிற்க மாட்டாங்க, தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள். குறிப்பாக சொல்லணும்னா மக்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. அவர்கள் அனைவருமே அந்த தலைவராலும் அந்த அரசராலோ அல்லது அரசியால் நியமனம் செய்யப்படுவார்கள். இந்த முறை மாறி இன்றைக்கு நாம் குடி அரசு என்கின்ற ஒரு நிலைக்கு வந்திருப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அதனால் இந்த பொருளை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இந்த நாட்டினுடைய இந்த நாளுடைய சிறப்பு நமக்கு நன்றாக தெரியும். அதுக்கடுத்ததாக நண்பர்களே, அரசியல் இறையாண்மைன்னு ஒரு கருத்து இருக்கு. அரசியல் இறையாண்மை என்றால் அரசியலில் யார் சர்வ வல்லமை படைத்தவர்கள் என்றால் மக்கள் தான், வேற யாரும் கிடையாது. ஏன்னா மக்கள் தான் மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். இப்போ உங்களுக்கு ஒரு தலைவரோ அல்லது உங்களுடைய அரசியல் தலைவரோ பிடிக்கவில்லை என்றால் அடுத்த தேர்தலில் அவர்களை நிராகரிக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக, இந்த குடியரசு தினாவை பொறுத்தவரை என்ன சிறப்பு, எப்படி இது கொண்டாடப்படுகின்றது என்றால், ஒரு முக்கியமான ஒரு விழா இந்தியாவை பொறுத்தவரை. ஜனவரி 26 நாள் ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாட்டு தலைவர்கள் கலந்து கொள்வார்கள். டெல்லியில் வந்து பேரணி நடக்கும், கொடி அணிவகுப்பு நடக்கும். இந்தியாவினுடைய இராணுவம், இந்தியாவினுடைய கலை கலாச்சாரம், கட்டமைப்பு, கல்வியில் நாம் அடைந்த மிக முக்கியமான பலன்கள், இது அனைத்துமே அங்கு பொதுமக்களுடைய பார்வைக்காகவும் வெளிநாட்டு விருந்தினர்களுடைய பார்வைக்காகவும் அணிவகுப்பு நடக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த செய்தி வந்ததுக்கு பிறகு நாளைக்கு வரக்கூடிய செய்தித்தாளில் பார்த்தீங்க அப்படின்னா இது தொடர்பான தகவல்கள் வரும் நண்பர்களே. அதனால் வந்து நீங்கள் அந்த விழாக்களும் பேரணிகளும் வெளிநாட்டு தலைவர்கள் இந்தியாவுக்கு வருவது, இது ஒரு நாள் முழுவதும் அரசாங்கத்தினுடைய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதுக்கு அடுத்ததாக, இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாள் தான் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாள். ஸோ இந்த குடியரசு எதை வலியுறுத்துகின்றது என்றால், இந்தியா மற்றும் இந்திய அரசாங்கம் இந்த மக்களாட்சியின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த மக்களாட்சி மட்டும் கிடையாது, பொதுமக்களுடைய சமத்துவம், பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகள், சுதந்திரங்கள், இதை பற்றி பேசக்கூடிய, இதை பற்றி விவாதிக்கக்கூடிய ஒரு நாள், ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு நாள் தான் இந்த குடியரசு. அதுக்கு அடுத்ததாக நண்பர்களே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு 5 வார்த்தைகள் இருக்கு. நான் வகுப்பில் பேசும்போது ஒரு அரசியல் அறிவியல் பேராசிரியர் என்கின்ற வகையில் நான் வகுப்பில் வந்து மாணவர்கள்கிட்ட பேசும்போது, ஏன் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய புத்தகத்தை எடுத்து பாருங்கள், இப்போ நான் பேசக்கூடிய தலைப்பு இல்லாத குழந்தைகளுடைய புத்தகம் பாட புத்தகமே கிடையாது. ஈவன் நீங்கள் யூபிஎஸ்சியோ டிஎன்பிஎஸ்சி ஆர் எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பு, அரசியலமைப்பு சட்டம், முன்னுரை சொல்லக்கூடிய ப்ரியாம்பிள், இது இல்லாத பாடமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் ஒரு முன்னுரை என்று உள்ளது, ஒரு முகப்புரை என்று உள்ளது. அந்த முன்னுரை முகப்புரையில் மிக 5 முக்கியமான வார்த்தைகள். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இந்தியா இஸ் எ சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் கண்ட்ரின்னுவாங்க. அதாவது தமிழில் சொல்லணும்னா இந்தியா எனப்படுகின்ற நாடானது ஒரு இறைமை நாடு, சோசியலிசம் சொல்லக்கூடிய சமதர்ம நாடு, செகுலர் சமய சார்பற்ற நாடு, மக்களாட்சி மற்றும் குடி அரசு அப்படின்றது ஒரு நாடு. நண்பர்களை, பண்பலை நேர்களை, இந்த 5 வார்த்தைகளை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்தியாவை புரிந்து கொள்ளலாம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த அந்தளவுக்கு இந்த 5 வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு உண்டு. ஒரு மதிப்பு மட்டும் கிடையாது, இது வந்து நம்மளுடைய அடையாளம். இந்தியாவோட அடையாளம் என்பது என்னவென்றால் சமய சார்பற்றது. இந்தியாவோட அடையாளம் என்பது மக்களாட்சி நாடு. நீங்கள் எங்கே போனாலும் அஃபிஷியலாக இந்தியாவுக்கு என்ன பேர் தெரியுங்களா? இந்தியா இஸ் நத்திங் பட் இட் இஸ் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்தியா என்பது என்னென்னா இட் இஸ் அ ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா. நம்மளுடைய பேர் அஃபிஷியல் தான் நம்ம. நம்ம இங்கே சொல்லும் போது தான் இந்தியா எந்தின்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் நீங்கள் வெளிநாடு அல்லது வெளி நாடுகளுக்கு போகும்போது இந்தியா என்பது இட் இஸ் அ ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் அஃபிஷியலாக கூப்பிடுவாங்க நீங்கள். அதனால் இந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு அர்த்தம் உண்டு, பொருள் உண்டு, முக்கியத்துவம் உண்டு என்பதற்காக தான் நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு விழா எடுக்கக்கூடிய நாள் மட்டும் கிடையாது. விழாவை தாண்டி நாட்டுப்பற்று, தேசப்பற்று, இந்திய மக்களுடைய ஒற்றுமையை உணர்த்தக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாள். அது வந்து எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதுக்கடுத்ததாக இந்த நாளில் என்னுடைய பண்பலைஞர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், ஒரு சில நிமிடங்கள் நாம் இந்த சட்டம் எப்படி உருவானது, இந்த சட்டம் எதற்காக கொண்டு வந்தார்கள், இது யாருக்காக கொண்டு வந்தார்கள், இந்த சட்டத்தினுடைய முக்கியமான பலன்கள் யார் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். இப்போ நான் இன்றைக்கி உங்ககிட்ட இந்த பண்பலை மூலமாக பேசுகிறேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு முக்கியமான வந்து ஒரு ஒரு காரணம் யார் அப்படின்னா, நம்மளோட அரசமைப்பு சட்டம். பேசுவதற்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்ததாக இந்தியாவில் தேர்தல்கள் மூலமாக மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். இந்த சுதந்திரத்தை கொடுத்தது நம்மளோட அரசமைப்பு சட்டம். எனக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தது, எனக்கு வேலைவாய்ப்பு மட்டும் கிடையாது, கல்வி நிறுவனங்களிலும் படிப்பதற்கும் இடஒதுக்கீடு மற்றும் அனைத்து விதமான வசதி வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்தது நம்மளோட அரசமைப்பு சட்டம். எல்லாத்துக்கும் மேலாக இன்று ஒரு மனிதன் முழு மனிதனாக இருப்பதற்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் நமக்கு முக்கியமான காரணமாக உள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக பண்பலைஞர்களை நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மத்திய மற்றும் மாநில அரசுகளை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள், குறிப்பிட்ட வரையறைக்குள் வைத்து கொள்வதற்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தேவைப்படுது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தான் பாடுபட்டு உருவாக்கி இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. வெரி குட். அடுத்த ஒரு சில இன்ஃபர்மேஷன் தகவல்கள் நான் இதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த நாளை பற்றி, இந்த குடியரசு தினவிழா நாளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்றால், இந்தியாவினுடைய தலைவர்கள், இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும், அல்லது மக்கள் பிரதிநிதிகள் அனைவருமே இந்திய மக்களால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் தேர்தல் மூலமாக. ஸோ எலெக்ஷன் அப்படின்றது வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்தியா மாதிரி பரந்த நாடுகளில் இத்தனை மாநிலங்கள், இத்தனை மக்கள், இத்தனை மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாடில் ஒரு தேர்தல்கள் நடத்துறது அப்படின்றது மிக சிரமமான காரியம். ஆனால் இன்றைக்கு வெற்றிகரமாக நாம் நாடாளுமன்றத்திற்கு 17 முறை தேர்தல் நடத்திட்டோம். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடக்குது, ஒவ்வொரு மாநிலத்தினுடைய சட்டமன்றங்களுக்கு தேர்தல் நடக்கின்றது. இது நடப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது தான் இன்று ஜனவரி 26. அதற்கடுத்ததாக இந்தியாவை பொறுத்தவரை யார் சிறப்பானவர்கள், யார் அதிகாரம் படைத்தவர்கள் அரசியலில் பார்த்தோம்னா, நீங்கள் நம்மளோட பிரதிநிதிகள் கிடையாது, நம்ம தான், மக்கள் தான். இது நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஏனென்றால் இந்த சாவரின் பவர் சொல்லக்கூடிய இறை அதிகாரம், உயர்ந்தபட்ச அதிகாரமானது பொதுமக்களிடம்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்தியா எனப்படுகின்ற நாடானது எந்த ஒரு அந்நிய சக்திக்கும், வெளிநாட்டினுடைய சக்தியினுடைய கட்டுப்பாட்டில் கிடையவே கிடையாது. இது எல்லாமே முடிஞ்சிருச்சு நீங்கள் 1950 முன்பு வரை வேற. ஆனால் 1950 ஜனவரி 26 பிறகு இந்தியா எனப்படுகின்ற நாடானது ஒரு சுதந்திரமான நாடு. இந்திய அரசாங்கம் இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும். இந்தியா எனப்படுகின்ற நாடு யாருடைய கட்டுப்பாட்டில் கிடையாது, எந்த ஒரு அந்நிய சக்தியோட கட்டுப்பாட்டில் கிடையாது. இதுதான் இதனுடைய சிறப்பு அம்சங்கள். அதற்கு அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த நாளை பற்றி என்ன அப்படின்னா, இந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய நாடானது சட்டத்தின் ஆட்சியினால்தான் வழிநடத்தப்படுகின்றது. இங்கிலீஷில் சொல்லுவோம் ரூல் ஆஃப் லா. ரூல் ஆஃப் லா அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க, ரூல் அக்கார்டிங் டு த லான்னு சொல்லுவாங்க. சட்டத்தின்படி தான் ஆட்சி. யாருமே சட்டத்திற்கு மேல் கிடையாது, எல்லோரும் சட்டத்திற்கு கீழ் தான். சட்டத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இதனுடைய சாராம்சம். இந்த ரூல் ஆஃப் லா இருக்கிறதுனுடைய விளைவு தான் என்ன அப்படின்னா, இங்கே பொதுமக்கள் அனைவருமே ஜாதி வேறுபாடு இல்லாமல், மத வேறுபாடு இல்லாமல், கலாச்சாரம், மொழி, பாலினம் இந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் பொதுமக்கள் அனைவருமே சட்டத்திற்கு முன்பு சமம். இது வந்து சாத்தியமாச்சு இந்த குடியரசு நாள் அன்று தான். இந்த குடியரசு நாள் அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பலன். அதுக்கு அடுத்ததாக நண்பர்களே, மிக முக்கியமானது என்றால் அரசாங்கம் பொதுமக்களுக்கு கட்டுப்பட்டது. அரசாங்கம் பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இப்போ பொதுமக்கள்னா நம்ம நேரடியாக சட்டமன்றத்திற்கோ அல்லது நேரடியாக நாம் நாடாளுமன்றத்திற்கு சென்று நாம் கேள்விகள் கேட்க முடியாது. அதனால தான் நாம் நம்மளுடைய பிரதிநிதிகள் அனுப்பியிருக்கிறோம். நீங்கள் பார்லமெண்ட்டோட செஷன் நடக்கும்போது தயவுசெய்து நீங்கள் உங்களோட தொலைக்காட்சியில் பாருங்கள், பேப்பரில் பாருங்கள், நீங்கள் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுகின்றது. இந்த கேள்விகளுக்கு நம்மளுடைய பிரதம அமைச்சரும் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர்களும் இதற்கு பதில் சொல்லக்கூடிய கட்டாயத்தில் இருக்கின்றார்கள். ஸோ த கவர்மெண்ட் இஸ் அக்கௌண்டபிள் டு த பீப்புள் அப்படின்னு சொன்னாங்க. அரசாங்கம் என்பது பொதுமக்களுக்கு கட்டுப்பட்டது. அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். இத்தனை ஆண்டுகள் ஆச்சு நம்ம தேர்தல் நடத்துவதற்கு. இப்போ வெளிநாட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய கலவரங்கள் அல்லது ஆட்சி மாற்றங்கள் என்பது நடப்பது மிக மிக பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை தேர்தலில் தோல்வி அடைந்த கட்சியானது வெற்றி பெற்ற கட்சியிடம் ஆட்சியை கொடுக்கக்கூடிய அல்லது இந்த ஆட்சியை மாற்றக்கூடியது என்பது இங்கே ரொம்ப சாதாரணமாக இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஆனால் இதுவே நீங்கள் லத்தீன் அமெரிக்க நாடோ ஆப்பிரிக்க நாடுல பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ளாத தலைவர்கள் வன்முறையில் இறங்குவது, இந்த மாதிரியான பல சம்பவங்கள், விரும்பத்தகாத சம்பவங்கள், ஜனநாயக விரோத மனப்பான்மையை நாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை 17 தேர்தல்கள் நடந்துவிட்டது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார்கள், தோல்வியடைந்தவர்கள் ஆட்சியை வெற்றி பெற்றவரிடம் கொடுத்து விட்டு செல்கின்றார்கள். இதுதான் நம்மளுடைய ஒரு சிறப்பு, குடியரசினுடைய சிறப்பு. அதுக்கு அடுத்ததாக ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியாயமான தேர்தல்கள். இங்கே தேர்தல்கள் பொறுத்தவரை எலெக்ஷன் கமிஷனாக இருந்தாலும் சரி அல்லது அரசாங்கம் என்பது என்னென்ன வகையில் இந்த தேர்தலை நியாயமாக நடத்துவதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்கின்றார்கள். ஸோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் 144 கோடி அப்படின்றது இன்றைக்கி ஒரு ப்ரொஜெக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு கணிப்பு. ஓ, 144 கோடியில் குறைஞ்சபட்சம் 100 கோடிக்கு மக்கள் அல்லது 100 கோடிக்கு குறைவான தேர்தல் வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர்கள் இருக்கின்ற நாடு. இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் தேர்தல்கள் நடத்துவது அப்படின்றது ஒரு சவால். ஆனால் அந்த சவாலையும் இன்று சிறப்பாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். தேர்தல்கள் என்பது நியாயமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்தியா என்பது ஒரு குடியரசு நாடு, அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதுக்கு அடுத்ததாக குடிமக்களை பொறுத்தவரை எல்லோரும் சமம் சட்டத்திற்கு முன்பு. நீங்கள் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு சிறு நிகழ்ச்சிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. அரசியலமைப்பு சட்டத்தின் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பார்வையில் ஒவ்வொரு குடிமக்களும் சமம். யாருக்கும் அவர்கள் தேவையில்லாமல் கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே பாகுபாடு என்பது இருக்கக்கூடாது என்பதற்காகவே அரசியலமைப்பு சட்டத்தை அடிப்படை உரிமைகள் கூறப்பட்டுள்ளது, ரைட் டு ஈக்வாலிட்டின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆர் ஈக்குவல். இது வந்து நீங்கள் படித்தவன் படிக்காதவன், கிராமப்புறம் நகர்ப்புறம், ஆண் பெண், எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது நண்பர்களே. நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து பாருங்கள். நம்ம அடிப்படை உரிமையிலே ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம அதே மாதிரி நீங்கள் வந்து ஈக்குவாலிட்டி அப்படின்றது படிப்புலையும் உண்டு, வேலைவாய்ப்புலையும் உண்டு. நம்ம அதனால தான் இப்படிப்பட்ட சமுதாயத்திலிருந்து பின்தங்கி அல்லது சமுதாயத்திலிருந்து ரொம்பவும் ஏழ்மையிலிருந்து வந்தவர்கள் கூட கல்வி கற்பதற்கும் வேலைக்கு போவதற்கும் இந்த அரசியலமைப்பு சட்டம் ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டுள்ளது. அதை நம்ம மறக்கக்கூடாது. அதுக்கடுத்ததாக இந்த அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான வேலை என்னவென்றால், இந்த மக்களுக்காக சேவை செய்ய வேண்டியது, மக்களுடைய சேவைகளுக்காக தான். எனக்கு தெரிந்த நண்பர்களே, உலகத்தில் எந்த நாட்டிலுமே இந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு சலுகைகளோ அல்லது நலத்திட்டங்களோ வழங்கக்கூடிய அரசாங்கம் நான் இதுவரை பார்த்தது கிடையாது. நம்ம இந்தியாவிலும் அது குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய சமூக நலத்திட்டங்கள் என்பது வேறு எந்த நாட்டிலும் இந்த அளவுக்கு கிடையாது. இதை நான் கண்கூட பார்த்துருக்காங்க. என்கிட்ட படிக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்கள்லாம் சொல்லுவாங்க, சார் இந்தியாவில் எப்படி சார் இவ்வளோ சிறப்பு, இத்தனை பேருக்கும் இவ்வளோ மக்களுக்கும் நாம் நீங்கள் நலத்திட்டங்களை கொடுக்கின்றீர்கள், ஊக்கத்தொகை கொடுக்கின்றீர்கள், கல்வித்தொகை கொடுக்கின்றீர்கள். நான் அதான் சொன்னேன், இது ஒரு குடியரசு. இந்த நாடு என்பது, இந்த அரசாங்கம் என்பது பொதுமக்களுக்காகவும் பொதுமக்களுடைய நலனுக்காக தான் என்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போ நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அல்லது உங்களுக்கு சுகாதார திட்டங்கள், உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பது அல்லது ஆதார கட்டமைப்புகள் உருவாக்குவது, கல்வி கொடுப்பது, கல்விக்கு ஊக்கத்தொகை கொடுப்பது, இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்புகளில் சமத்துவம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது நண்பர்களே. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து பார்க்கணும். நம்மளுடைய கட்டாயம், நாம் நம்மளுடைய கடமைன்னு கூட சொல்லலாம். நம்ம ஸோ இந்த குடியரசு தினவிழா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், த கவர்மெண்ட் இஸ் ஃபார் த பீப்புள், வெரி சிம்பிள். அரசாங்கம் என்பது பொதுமக்களுக்காகவும், அரசாங்கம் பொதுமக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தான் செயல்பட வேண்டும். ஏனென்றால் என்னுடைய புதுகை பண்பலை நேர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கான்செப்ட் என்னென்னா, இது வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்வோம். நல அரசு, அந்த வெல்ஃபேர் ஸ்டேட்ன்றதை நீங்கள் பிரித்து பாருங்கள். நல அரசு முடிஞ்சு போச்சு, மக்களுடைய நலன், மக்களின் நலனுக்காக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா, இன்றைக்கி எந்தெந்த வகையில் நாம் மக்களுக்கு வாய்ப்புகளும் சரி, மக்களுக்கு அவங்களுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் இன்று இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. அதற்கடுத்ததாக நண்பர்களே, அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் எந்த அரசாங்கமானதும் செயல்பட வேண்டும். அதாவது நீங்கள் மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, அல்லது மாநில அரசாங்கங்களும், எந்த அரசாங்கமும் யார் ஆட்சிக்கு வந்தாலும், பவர் ஷுட் பி எக்ஸசைஸ்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்வாங்க. அரசாங்கம் அவங்களுடைய அதிகாரம் என்பது வரம்புக்குள்ளே தான், வரம்புகளை மீறாமல் தான் செயல்பட வேண்டும். த கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம், அது எல்லாருக்கும் பொருந்தும். ஒருவேளை எந்த அரசாங்கமானது அரசியலமைப்பு சட்டத்தை கட்டுப்பட்டு அரசியலமைப்பு சட்டத்தை மீறி நடக்கும் போது, நல்லா பாருங்கள், கட்டுப்படாமல் மீறி நடக்கும் போது, நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தால் அந்த சட்டமானது, அவர்கள் இயற்றிய சட்டம் அல்லது அவர்களுடைய நடவடிக்கையானது கண்டனத்துக்கு மட்டும் கிடையாது, இது தொடர்பாக வழிகாட்டி நெறிமுறைகள் வழங்குவதும் தீர்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் என்பது நம்மளுடைய நீதித்துறைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் நண்பர்களே, இந்த மாதிரி இவ்வளோ தகவல்கள் இருக்குது இந்த குடியரசை பொறுத்தவரை. அதுக்கு அடுத்ததாக, தி இந்தியன் கவர்மெண்ட் இஸ் ஃப்ரீ, இந்தியன் கவர்மெண்ட் இஸ் ஃப்ரீ அண்ட் இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு எனிபடிஸ் கண்ட்ரோல். இது ஒரு சுதந்திரமான ஒரு காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் 1950-1947 முன்பு வரை இந்தியா என்பது ஒரு சுதந்திரமான நாடு கிடையாது. அதனால் வந்து இந்த சுதந்திரத்தை கொடுத்தது நம்மளுடைய முடிவுகள் நாமளே தீர்மானித்துக் கொள்வது, நம்மளுடைய எதிர்காலத்தை நாம் தீர்மானித்துக் கொள்வது, இது அனைத்துமே இன்று குடியரசு தினவிழாவில் தான் சாத்தியமானது நம்ம. அதுக்கடுத்ததாக நண்பர்களே, இந்த விழா எடுக்கக்கூடிய இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதென்றால், ஒரு சுதந்திரமான ஒரு நாடு உலகத்திலே இருக்கக்கூடிய பல நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது, இந்தியாவில் பொதுமக்களுக்கு அவ்வளவு உரிமைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் கிடையாது, நம்ம ஒரு காலத்தில் பற்றாக்குறையான நாடாக இருந்தது. உணவு பற்றாக்குறை, கல்வியில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி கிடையாது, பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலை, பஞ்சம் பட்டினி என்ற ஒரு காலகட்டத்தில் இருந்த நாடானது இன்னைக்கு செல்ஃப் ரிலையன்ஸ் சொல்லக்கூடிய சுய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தற்சார்பு நிலையை அடையக்கூடிய ஒரு நாடாக உருவாகி கொண்டிருக்கின்றது. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், நம்மளுடைய அரசாங்கம் என்பது ஒரு சுதந்திரமான ஒரு அரசாங்கம், சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், யாருடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் மக்களுடைய நலன் ஒன்றுதான் குறிக்கோள் என்று செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கமாக உருவானது நம்ம 1950. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதனால் சாத்தியம் என்றால், அரசியலமைப்பு சட்டத்தினால் சாத்தியம். அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு குடி அரசினால் சாத்தியம் நண்பர்களே. அதனால் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நாளில் இந்த மாதிரியான தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்பது நம்மளுடைய கடமை, ஒரு இந்திய குடிமகனுடைய கடமை. அதனால் நீங்கள் இது தொடர்பாக யார் எந்த ஒரு தகவல்களை கேட்டாலும் நாம் சொல்லக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். அதுதான் இந்த நாளினுடைய சிறப்பம்சம். நாம் ஒவ்வொருவரும் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. அதனால் நம்மளுடைய அரசாங்கம் நமக்கு பொறுப்பானது. அரசாங்கம் என்பது மக்களுடைய நலனுக்காக செயல்படக்கூடிய அரசாங்கம். இந்தியாவில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர்கள் இருந்து ஒவ்வொரு அமைச்சர்களும், மாநில மற்றும் மத்திய அமைச்சர்கள் மக்களுக்கு கட்டுப்பட்டவர்கள், மக்களுக்கு பொறுப்பானவர்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான, ஒரு சிறப்பான ஒரு நாள் உருவாவதற்கு காரணமே நம்மளுடைய குடி அரசு என்று சொல்லக்கூடிய இந்த குடியரசு தினவிழா. எனவே 75 ஆண்டுகள் நடந்து 76ஆம் ஆண்டில் அடியெடுக்க வைக்கக்கூடிய தருணத்தில் இது தொடர்பாக நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த புதுகை பண்பலைக்கும் அதனுடைய நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் பி. சக்திவேல், பேராசிரியர், அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை, அண்ணாமலை பல்கலைக்கழகம். நன்றி, வணக்கம். மீண்டும் என்னுடைய பண்பலை நேயர்களுக்கு குடியரசு தின விழாவினுடைய நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை குடியரசு தின சிறப்புகளை நமக்கு தெளிவாக கூறிய சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையின் பேராசிரியர் முனைவர் பி சக்திவேல் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும் புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.